நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே. எங்களுடைய சீனியர் அமைச்சர் ஜோன் அமரத்துங்க அவர்களுடைய அவர்களுக்கு கீழ் வருகின்ற காணி, டூரிசம், இன்னும் கிறிஸ்தவ அமைச்சுகளை கொண்ட எங்களுடைய அமைச்சின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு முதல்கார் உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். எங்களுடைய உறுப்பினர்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை இந்த காணி சம்பந்தமாக இராணுவம் இன்னும் இந்த சொந்த காணிகளுக்குள் போலீசார் கூட முப்படைகளும் ஆக்கிரமித்திருக்கின்ற செயற்பாடுகளை ஏற்கனவே பேசியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் அது சம்பந்தமாக திருப்பி நான் தொடாமல் இரண்டு மூன்று விடயங்களை உங்களிடம் கோரிக்கையாக வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய அமைச்சரவர்கள் இந்தியாவிலிருந்து பல வருடங்களுக்கு பின்பு ஐநா சபையின் ஏற்பாட்டிலே இங்கு வருகின்ற எங்களுடைய உறவுகள், அவர்களுக்கு காணிகள் இல்லாத சூழல் காணப்படுகிறது. அவர்கள் இங்கே வருகின்ற போது ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற போது இங்கே அவர்களுக்கு காணி இல்லை, வீட்டு திட்டம் இல்லை, கூலி வேலை செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இங்கே கூலி வேலைக்கு வழி இல்லாத அந்த சூழலில் அவர்கள் வந்து ஏமாற்றம் அடைகிற சூழல் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் இதிலே முதல் கவனம் எடுக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து வருகின்ற எங்களுடைய உறவுகளை நீங்கள் காணிகளை அவர்களுக்கு பயந்தளித்து அவர்களை எல்லா வசதியும் கொண்ட, என்றால் காணி இல்லை என்றால் மற்ற வசதிகளை பெற முடியாது, ஆகவே எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு இடமாக அவர்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும். எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை நடத்தி முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பல காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற எங்களுடைய உறவுகளை அவர்களுக்கு காணி வழங்குவதிலே எந்த தாமதமும் இருக்காமல் இந்த பிரதேச செயலகங்களுக்கு உடனடியாக நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட இன்னொரு பெரிய பாரிய பிரச்சனை அமைச்சர் அவர்களே இருக்கிறது. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கூடுதலாக இந்த போரால் இடம்பெயர்ந்து எங்களுடைய மக்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய உடைமைகளை, காணி உறுதிகளை, உயிரை கையிலே பிடித்து கொண்டு வந்தவர்கள். ஆனால் பல பிரதேசங்களில் செயலாளர், அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் இந்த அவருடைய காணி பதிவு என்பது சில வேளைகளிலே இல்லாமல் ஒழிக்கிற. உதாரணமாக முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டால், முல்லைத்தீவிலே இடம்பெயர்ந்த பிரதேச செயலகங்கள், எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே கூடுதலாக பிரதேச செயலகங்கள் கச்சேரி உட்பட இடம்பெயர்ந்து செல்லுகின்ற போது அந்த அவருடைய அந்த பிரதானமான உடைமைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் அந்த கச்சேரிக்கோ அல்லது பிரதேச செயலகங்களுக்கோ செல்லுகின்ற போது அங்கே அவர்களுடைய உடைமைகள் அந்த கச்சேரிகளும் இடம்பெயர்ந்ததால் இல்லாமல் இருக்கின்ற சூழல் காணப்படுகின்ற போது மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் அதிகாரிகள், அரச அதிபர்கள், எங்களுடைய மக்கள். இந்த வவுனியா எங்களுடைய வன்னி மாவட்டத்தை கூடுதலாக எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், காணி கச்சேரி நடைபெறாமல் பல வருடங்களாக ஒரு ஏமாந்த நிலையில் எங்களுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நகரப்புறங்களில் பார்த்தீர்கள் என்றால் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஏற்கனவே இடம்பெயர்ந்திருக்கிறது. வவுனியாவிலே ஒரு பகுதி இடம்பெயர்ந்து சென்றது. அதே போல மன்னாரிலே மடு பகுதிகளிலே அந்த பக்கம் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள். ஆகவே இந்த மக்களுடைய காணி கச்சேரிகளை மிக துரிதப்படுத்த வேண்டும். உதாரணமாக அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் எடுத்து உங்களுடைய சகாக்களை அங்கே அனுப்பி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் அதில் கவனம் எடுத்து இந்த காணி கச்சேரிகளை நடத்தி, இன்றைக்கு உதாரணமாக மன்னாரிலே பார்த்தீர்கள் என்றால், வவுனியா நகரப்புறங்களிலே பார்த்தீர்கள் என்றால், பல வீடு கட்டியிருக்கிறார்கள், காணி இருக்கிறது, பல வருடங்களாக அவர் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த காணிகள் அவர்களுக்கு சொந்தமில்லை. ஆகவே இந்த எங்களுடைய மக்களுடைய அந்த காணி பிரச்சனை என்பது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அந்த நிலையிலே எங்களுடைய மக்களுடைய அந்த காணிகளை அவர்களுக்கு ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த செயல்பாட்டை செய்தால் உண்மையிலே பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். இதிலே ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் டூரிசம் சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறீர்கள். இந்த சுற்றுலாத்துறையை உங்களுடைய அமைச்சர் தான் செய்ய வேண்டும், கடற்படை செய்யக்கூடாது. சில மன்னாரை பார்த்தீங்கள், மன்னாரிலே பார்த்தோம் என்றால் இந்த தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் போற வழியிலே பார்த்தீங்கன்றால் அந்த தீடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த தீடைகளிலே பறவைகள் அங்கே சரணாலயம் இருக்கிறது. பல இடங்கள் அது அதிலே பார்க்கக்கூடிய அந்த அழகான பிரதேசமாக அது காண்பிக்கப்படுகின்ற சூழலில், கடற்படை தங்களுடைய இயந்திர போட்டிலே ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் என்று சொல்லி வாங்கி சென்று அங்கு அந்த அந்த தீடை என்ற அந்த நிலப்பகுதியிலே அவர்களை விட்டு பின்னேறம் அவர்களை கூட்டி வருகிறார்கள். இந்த இப்படி வருகின்ற போது போட் ஒருமுறை தாண்ட ஒருவர் இறந்து விட்டார், அதாலே அது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இந்த முள்ளிக்குளத்தை பார்த்தீர்கள் என்றால், போர் துவங்கி ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராணுவம் முன்னேறி வந்த நிலையிலே அரிப்பு, கொக்குப்புடையான், சிலாவுத்துறை, இங்கே முள்ளிக்குளம், இந்த பிரதேச மக்கள் அப்படியே இடம்பெயர்ந்தார்கள், இடம்பெயர வைத்தார்கள். அதிலிருந்து கன சொத்துக்கள், அவர்கள் போட் வலை அப்படியே வீட்டை விட்டு உடுத்த துணியோடு வந்தவர்கள். நானாட்டான் பிரதேசத்திலே அவர்கள் பாடசாலையிலேயெல்லாம் இழுத்துக்கப்பட்டார்கள். பிறகு திருப்பி அனுப்புகின்ற போது அந்த போட் வள்ளங்கள் இல்லை. ஆனால் முள்ளிக்குளத்திலே பழைய கிராமம், அவர்கள் ஒரு மிக பழமை வாய்ந்த கிராமம், ஒரு பெரிய குளத்தை நம்பி விவசாயத்தை செய்கின்ற, கடத்தொழில் செய்கின்ற மிக வளமான கடல் பகுதியை கொண்ட கிராமம். அந்த கிராமத்திலே கடற்படை இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த மக்கள் திருப்பி அவர்களுடைய சொந்த இடங்களிலே இல்லாமல் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே டூரிசம், இந்த சுற்றுலாத்துறை என்பது கடற்படையால் செய்யப்படுகிறது. மிக அழகான வீடுகளை அவர்கள் மரத்தால் கட்டியிருக்கிறார்கள். அங்கே கடலிலே இருந்து வருகின்ற போது அங்கே தங்கி போகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய காணிகளை இழந்து, ஒரு வீட்டு திட்டம் இப்பொழுதுதான் வேற காணிகள் அளிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது, முழுமையாக கொடுக்கப்படவில்லை. இந்த சுற்றுலாத்துறை என்பது அரசாங்கம் அதற்கு ஒரு அமைச்சை வைத்திருக்கிறது. ஆகவே சுற்றுலாத்துறை என்பது எந்த படைகளும் செய்ய முடியாது. எங்களுடைய தேசத்தில் தான் கடை வச்சிருக்காங்க, சலூன் வச்சிருக்காங்க, தோட்டங்கள் வச்சிருக்காங்க. இப்படி சுற்றுலாத்துறையிலே ராணுவம் முப்படைகளும், போலீசார் இல்லை ஆனால் மற்ற முப்படைகளும் சேர்ந்து இப்படியான சுற்றுலாத்துறையை, கடைகளை வைத்திருப்பது, இப்படி வருவாயை எட்டுகின்ற, ஒரு காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் வீடு கட்டி கொடுக்கின்ற கான்ட்ராக்ட், ஒரு அரசாங்கம் ஒரு கான்ட்ராக்ட், ஒரு வீடை ஒரு காரியாலயத்தை கட்ட வேண்டுமாக இருந்தால் அது ராணுவம் கட்டி கொடுத்தது. இப்பொழுது இல்லை, அது நிறுத்தப்பட்டிருக்கு. ராணுவம் என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்ட ஒரு படை. ஆகவே அது அந்த வேலையை தான் செய்ய வேண்டும். இந்த வெள்ளாமை விவசாயம் செய்வது என்பது உரித்ததாக இருக்காது. ஆகவே இந்த உங்களுடைய அமைச்சை இந்த கடற்படையினர் எடுத்து செய்வது என்பது எங்களை பொறுத்தமட்டில் ஏற்புடையதாக இருக்காது. அதில் கவனப்படுத்த
வேண்டும். Many part of the world is the same.
Yeah. They are not having war finished.
Yeah.
சண்டை முடிந்த பின்பு அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் அந்த போர்க்கால அடிப்படையிலே செய்ய முடியும். ஆனால் தொடர்ந்து அவர்கள் செய்ய முடியாது. ஒரு இன்கம்மை ஈட்டுகின்ற வகையிலே அவர்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. ஆகவே இதிலே நீங்கள் உண்மையாக கவனம் எடுக்க வேண்டும். ஒரு 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 பழமை வாய்ந்த அமைச்சர், உண்மையிலே ஒரு சின்சியராக வேலை செய்கிற நீங்கள் இந்த விடயத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் அடுத்தது இந்த சுற்றுலாத்துறையை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் அதனூடாக கிடைக்கும். ஆகவே முதல் மெயினான பிரச்சனை இன்றைக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் சண்டை வருவதென்றால் நிலம் தான். அடுத்தது பொருளாதாரம், அந்த நாடு கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து தான். எங்களுக்குள் இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் தரப்புக்கும் சண்டை வந்ததென்றால் இந்த நிலத்தை வைத்து தான். ஆகவே நிலங்கள் அந்தந்த சொந்த உரித்துடையவர்களுக்கு பகிரப்படுகின்ற போது இந்த பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆகவே இதிலே கவனம் எடுத்து ஒரு புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி எல்லோரும் உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு நல்லிணக்க அரசு என்று நாங்கள் சொல்லி வருகின்றோம். பல விடயங்களிலே நல்லிணக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்திக்கின்ற போது அவர் மிக இந்த அரசியல் சாசன திருத்தம் சம்பந்தமாக இந்த அரசியல் மாற்றத்தை நான் கட்டாயம் கொண்டு வருவதற்கு திடாக ஆத்திரம் பூண்டிருக்கிறேன் என்று மிக ஒரு வலிமையோடு சொன்னார். அதே போல அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே 3 மாதத்துக்குறுக்காக கூடி பிரதமரோடு ஆலோசித்து இந்த அமைச்சர்களை கூட்டி எங்களுடைய பிரதேசத்திலே என்ன வழிகளை கையாண்டு எங்களுடைய மக்களை மேம்படுத்தலாம் என்பதிலே தான் செய்ய காத்திருப்பதாக உறுதியளித்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த விடயங்கள் உண்மையிலே கருத்தில் எடுக்கப்படுகின்ற போது முதலிலே காணி இருக்கின்ற உறுதியோடு இருக்கின்ற அந்த மக்களுக்கு காணி பயந்தளிக்கப்படுகின்ற போது பாதி பிரச்சனை நிச்சயமாக இந்த நாட்டிலே இல்லாமல் போயிடும். ஆகவே மண் என்பது, இந்த நிலம் என்பது எல்லாருக்கும் உரிமை ரீதியாக உணர்வு ரீதியாக நாங்கள் கொள்ளுகின்ற ஒரு விடயம். இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு வயலை, ஒரு 2 மினிட்ஸ் தான், வயலுக்குள்ள ஒரு ஆள் கூட வயல் வரம்பு போட்டுட்டா சண்டை வரும். இது வந்து உணர்வு, அந்த மண்ணை நேசிக்கின்ற உணர்வு. ஆகவே உங்களுடைய அந்த இந்த காலத்திலே நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு அவர்களுடைய சொந்த காணிகள், நாங்கள் வேற காணிகளுக்கு சொந்த காணிகளை பயந்தளிக்க வேண்டும். அவர்களுக்கு உறுதிகளை கொடுக்க வேண்டும். இந்த ஜப்பான் உறுதி என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன் கொண்டு வந்து ஏக்கர் கணக்கில், 15-20 ஏக்கர் கணக்கில் அவங்க இன்றைக்கு காடழிக்கிறாங்க, அதெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஜப்பான் உறுதி இன்றைக்கு வலுவில் இல்லை, கனபேர் அதுக்கு சொந்தக்காரராக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நிலம் இல்லாமல் கனபேர் ஒரே வளவுக்குள்ள 2-3 குடும்பங்கள் வாழ்ற நிலைமை இருக்கு. இது இலங்கை நாட்டிலே இருக்கு, எங்களுடைய பிரதேசத்தில் மட்டுமில்ல இலங்கை நாட்டிலே இருக்கு. ஆகவே இந்த ஜப்பான் உறுதி என்பது தடை செய்யப்பட வேண்டும். இந்த ஜப்பான் உறுதியை வச்சுக்கொண்டு பல ஏக்கர்களை களவாடுகிறார்கள் இந்த உறுதியை வைத்திருக்கிறவர்கள். ஆகவே அமைச்சர் அவர்கள், உங்களுக்கு கீழ் இந்த காணி அமைச்சு வந்திருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள், செய்து காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த விடயத்திலும் நீங்கள் கவனம் எடுத்து செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி. மினிஸ்டர் ஜான் அவத்துங்க.
ஹலோ சபாபதி துவேனி, அது பயகரணாவாக மே இடங்க மாத்தான் செய்ய வேசிஷே அப்படி சாகச்சாகலா வாத விவாதுகளா சேசேம மம சூதிவந்த வேணுமா விபக்ஷே மே விவாதத்தில் சம்பந்த வச்ச மந்திரி துமாலட்டர் ஆண்டு பக்ஷே இன்ன மத்திய அமைச்சர் துமாலட்டர் தாமத்ம பலதாய் புரோஜனவர் அதஹாஸ் அடுபாடு மே சபாவை அது எதிரிபாக்கிறீம பிரிபந்தவர் மம நொதன்னா கருணு அது மகே அவதானியட்டு யமுனா இடம் அமாத்தியான்சே கீபுகம ඔහොම සංකීර්ණ ස්ථානයක්. ඒ තියෙන ප්‍රශ්න අප්‍රමාණයි. අවුරුදු ගානක් මුළුල්ලේ විවිධ රජයන් විසින් ක්‍රියාත්මක කරන්න යෙදුණු ප්‍රතිපත්ති හේතු කොටගෙන ඉතා විශාල ප්‍රශ්න කීපයකට ජනතාවට අද මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මේවා අපේ ජනාධිපතිතුමාගේ සාගමතුමාගේ නායකත්වයෙන් ඇති ආණ්ඩුවේ රජයේ ඒ වගකීම මට පවරලා තියෙනවා. මම ඒකම සතුටින් බාරගත්තා. ඒක අභියෝගයක් හැටියටයි මම සලකන්නේ. ඒ නිසා ඒවායේ තියෙන අඩුපාඩු ඉදිරි අනාගතයේදී අපි සම්පූර්ණ කරන්න බලාපොරොත්තු වෙනවා කියන එක මුලින්ම මම කියන්න කැමතියි. ඊළඟට අද විවාදේ පැන නැගුණු ප්‍රශ්න කීපයක් තිබුණා. අනුර දිසානායක ජනතා අභිවෘද්ධි පෙරමුණේ නායකයා කියන්නේ යෙදුණා. දුම්මර ඒ මිටියාවතේ තියෙන ප්‍රශ්නේ. ඊට පස්සේ මම කනගාටු වුණා. මේ මිටියාවතේ තියෙන මේ ඉඩම් අක්කර 5000 පරවෙන ඉඩම් අයිති ඒ ගම්වාසීන්ට. ඒක කිසිම තර්කයක් නෑ. නමුත් ඔවුන්ව යටපත් කරගෙන මේ ආගමික නායකයෝ ඇයි මෙහෙම කරන්න කියන එක තමයි අපේ කනගාටුවට කාරණය. ඊයේ පෙරදා ඒ අය පොලිසියට අරන් ගිහිල්ලා උසාවි ගෙනිච්ච බවත් අනුර දිසානායක මැතිතුමා කතා කරන්න යෙදුණා. එනිසා මම කල්පනා කෙරුවා ළඟදිම මම මේ පිළිබඳව පොලිස්පතිතුමාට දැනුම් දීලා මේ අසාධාරණ ජනතාවට හිරිහැර කිරීමේ කාර්යය නවත්වන්න කටයුතු කරන්න ඕනයි කියලා මම දැනුම් දෙන්න යනවා. ඉන් අනතුරුව උසාවිය නඩුවක් ගොනු කරලා තියෙන නිසා අපිට ඒ පිළිබඳව ජනතාවට ඉඩම අයිතිය පිළිබඳව විසඳුමක් දෙන්න අමාරුයි නඩුව අවසන් වෙනකල්. නමුත් එතකල් ඒ සුරක්ෂිතය ඒ රක්ෂිතය ආරක්ෂා කරගෙන ඒ ගම්වාසීන්ට බුද්ධි විඳීමේ නිදහස ලබා ගැනීමට අවශ්‍ය පීවර ගන්න බව සඳහන් කරන්න කැමතියි. ඊළඟට අපේ කෝප් කොමිටුවේ සභාපති අනුන් හෙට්ටි මැතිතුමා මන්ත්‍රීතුමා කියන්නේ යදුනා මේ ඉඩම් ප්‍රතිසංස්කරණ සභාවට රජයේ වාර්ෂිකව මුදල් විශාල ප්‍රමාණයක් වෙන් කරනවා කියලා. මොකද දැනගන්න ලැබුණා ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන සභාවට රජයේ කිසිදු ප්‍රතිපාදනයක් නොලැබෙන බව. ඒක සභාපතිතුමා ලේකම්තුමා සාතික කරනවා. ඒ නිසා මේ මුදල් වලින් ඒ සභාව යැපෙන්නේ නැහැ. නමුත් සභාවේ ආදායම් ඇතුව ඒ සභාවගේ කටයුතු ක්‍රියා කරන බව දැනුම් දෙන්න කැමතියි. ඊළඟට ඉඩම් ලැයිස්තුව පිළියෙල කිරීම පිළිබඳ දිසාපතිවරුන්ටත් ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ටත් ග්‍රාම නිලධාරීන් උත්සාහ දැනටමත් ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. ඒ පිළිබඳව මන්ත්‍රීවරු කීප දෙනෙක්ම කතා කෙරුවා. මේ ඉඩම් පිළිබඳව ඉඩම්වල පරිහරණය පිළිබඳව ඒකම විශේෂයෙන්ම මේ සභාවේ වැඩියෙන්ම සාකච්ඡා වුණේ උතුරු නැගෙනහිර මේ ද්‍රවිඩ මන්ත්‍රීවරුන්ගේ මීට කලින් පැවති විවාදයකදී එතුමන්ලාගේ ඉඩම් ආපසු ලබා දෙනීමේ අපහසුතාවයක් ප්‍රමාදයක් ඒ නිසාම ද්‍රවිඩ ජනතාව දුක් විඳින බවත් සඳහන් කරන්න යෙදුණා. මේක පිළිගන්නවා. අද අපේ ජනාධිපතිතුමා එතුමා කාර්ය සාධන මණ්ඩලයක් කමිටුවක් පත් කරගෙන පුළුවන් තරම් මේ හමුදාවට ඒ යුගයේ භාවිතා කරන්න අත්පත් කරගත්ත ඉඩම් ආපසු ලබා දීමේ ක්‍රියාදාමයේ යෙදුණා. මන්ත්‍රීවරු කීප දෙනෙක් පිළිගත්තා. දැනටමත් අක්කර 5000ක පමණ ප්‍රමාණයක් ඒ ඉඳුන් හිටුන් නැතුව ගිය දෙවන ජනතාවට නැවත පදිංචි වෙන්න අවස්ථාව සරසලා දීලා තියෙනවා කියන්නේ. ඉතිරි අයගේ එකත් ක්‍රමක්‍රමයෙන් එයාගේ ඉඩම් ලබා දෙන බව මම මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ජනාධිපතිතුමාට වුමනා කරලා තියෙන්නේ උතුරු නැගෙනහිර ජනතාවගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරලා දෙන්න. මොනම හේතුවකට එයාගේ අයිතිවාසිකම් උදුරගන්නේ එතුමාවත් අපේ රජයවත් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. අපි හැකිය ඉක්මනින් මේ නම් ප්‍රමාණවත් එහෙම නැත්නම් මේ භූමි භාගයන් ඒ මූලික අයිතිකාරයන්ට ලබා දීලා ඒ අයගේ ඉඳුන් හිටුන් නැතුව ගියා නම් එයාට ගෙවල් හදා දෙන්න බව. ගෙවල් ලක්ෂ ගානක් හදන්න අද මුදල් වෙන් කරගෙන ක්‍රියා කරමින් පවතිනවා. ඒ ගෙවල් වල යෝජනා කරපු නිවාසවල ප්‍රමිතිය හරිනම් සිත ටිකක් ප්‍රමාද වෙලා තියෙනවා. නමුත් යථා කාලෙදී ඒ ඉඳුන් හිටුන් නැතුව ගිය ගෙවල් දොරවල් නැතුව ගිය ආයට ඉඩම් ලබා දීම පමණක් නෙමෙයි එයාට අවශ්‍ය නිවාස ලබා දෙන වැඩ පිළිවෙලක් ක්‍රියාත්මක කරනවා. එනිසා මේ පෞගිය දවස්වල පොඩි පොඩි කලබල එහෙම නැත්නම් ආරවුල් ඇති වුණවතුරු නැගෙනේද අපේ දක්ෂිණාර්ථයේ එහෙම නැත්නම් නිලධාරීන්ගේ බයක් ඇති වුණා නැවතවරක් මේ රටේ කලබල ඇති වෙයිද කියලා. කෙසේ වෙතත් පසුව තේරුම් ගියා ඒක පොඩි කල්ලියක ක්‍රියාදාමයක් නිසා ඒක මර්ධනය කරගන්න පුළුවන් වෙයි කියලා. මම ඉල්ලලා හිටනවා ද්‍රවිඩ මන්ත්‍රීවරුන්. විශේෂයෙන්ම මේ රජ උතුරු නැගෙනහිර ඉන්න අවතන් වූ අයගේ අයිතිවාසකම් බලපත්‍ර ඉඩම්වල පදිංචිය ලබා දීම දැන් කච්චේරි පවත්වීමේ ඔය ආදි දේ ඒ උතුරු නැගෙනහිරින නිලධාරීන්ගේ ප්‍රමාද දෝෂයක් නිසා තමයි සමහර තැන්වල බොහෝ විට ප්‍රමාද වෙලා තියෙන්නේ. ඒ නිසා දේශපාලඥයන්ගේ මැදිහත් වීම අපේක්ෂා කරනවා. ඒ අයගේ සහයෝගය ලබා දෙන්න මේ අපි තමුන්නාසලාගේ ජනතාවගේ අයිතිවාසිකම් එහෙම නැත්නම් ඉඩකඩම්වල අයිතිය ලබා දෙන්න දරන උත්සාහය. ඔබ මැදිහත් වෙනවනම් බොහෝ දුරට මේ ප්‍රශ්න විසඳ ගන්න පුළුවන් වෙනවා. මේ සභාවේ ඒව එළිදරව් කරන එක හරි. නමුත් ගම්මට වේදි ඒවට ඔබේ නායකත්වය දෙනවා නම් වඩාත් වටිනවා. අපි කනගාටු වෙනවා. චෝදනාවල් එනවා. උතුරු කරේ මහා ඇමතිතුමාගේ ක්‍රියාකලාපය පිළිබඳව මම දන්නේ ඇයි ඇතම් අවස්ථාවලදී ඔහු රජය ගෙනියන වැඩපිළිවෙලට විවේචනය කරමින් හරස් වෙන්නේ කියන එක මම එතුමාගෙනුත් ඉල්ලීමක් කරනවා. අද මේ සභාවේ නැතුව ගියත් කරුණා කළා මේ ද්‍රවිඩ ජනතාව උතුරු නැගෙනහිර ජනතාව ඇති වෙන්න දුක් විඳ අවුරුදු 35 තවදුරටත් ඒ අයට දුක් විඳින්න නොදී මේ රජයේ ඒ අයගේ අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ කරලා දෙන්න දරන උත්සාහයට සහයෝගය දෙන්න කියලා මම ඉල්ලීමක් කරුවා. මම හොඳට දන්න අඳුරන ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ විනිශ්චකාරෙක්ව අග්‍ර විනිශ්චකාරය හැටියට කටයුතු කරපු එතුමා මම හින්දා මම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ මේ වාගේ අවිරතා එහෙම නැත්නම් අලුපාඩු ඒ ප්‍රදේශයේ ජනතාවට ඇති කරයි කියලා ඒ පිළිබඳව මම කතා කරනවා. ඊළඟට අපේ මන්ත්‍රීවරු ගණනාවක් කතා කරනවා. සමහරු තමුන්ගේ ප්‍රදේශවල තියෙන ඉඩම්වල අයිතිය පිළිබඳව ඒ වාගේම වංචනික ලෙස ඔප්පු තිරිපු පිළියෙල කිරීම පිළිබඳව ඒකම තවත් අයගේ ඉඩම් අනුන්ගේ ඉඩම් අත්පත් කිරීමේ වැඩපිළිවෙල ගැන බොහොම විවේචනාත්මකව කතා කෙරුවා. වාසුදේව නානක්කාර මැතිතුමා කතා කරන්න රේදුනා. මේ න්‍යායම ගම් වතුරට යටපත් වෙච්ච රත්නපුර දිස්ත්‍රික්කයේ ඒ අයගේ වන්දි ගෙවල නැතේ කියලා ඒක මම සම්පූර්ණයෙන්ම ප්‍රතික්ෂේප කරනවා. මට දැනගන්න ලැබුණා 80% ආපදාවලට ලක් වෙච්ච අයට වන්දි ගෙවලා තියෙනවා. තව සුළු කොටසකට තුළු මුදලක් තමයි ගෙවන්න තියෙන්නේ කියන එක. ඉතින් මේ අපේ මන්ත්‍රීවරු කතා කරනකොට වගකීමකින් කතා කරන්න බොමනයි. නැත්තම් වැරදි පණිවිඩයක් රටට යනවා. එම නිසා මම හොඳටම දන්නවා ඔය නායාම හේතු කොටගෙන කෑගල්ල දිස්ත්‍රික්කයේ ඇතිවෙච්ච ව්‍යවසායයටත් අපේ ඉඩම් ප්‍රතිසංස්කරණ සභාවෙනුත් රජයේ ඉඩනුත් අක්කර 500කට වැඩි සොයාගෙන ඒ අය නැවත පදිංචි කරන්න විකල්ප ඉඩම් සොයා දීලා වැඩ කටයුතු කරගෙන යනවා. මේව දවසෙන් දෙකෙන් කරන්න බෑ. මේ මිනිදෝරුවන්ගේ සහාය අවශ්‍යයි. ඒ අය ඒ ඉඩම් වලට යන්න ඕන, කොටස් කරන්න ඕන, පිඹුරු හදන්න ඕන. මේක ලේසි වැඩක් නෙමෙයි. නමුත් ඒවා කරනවා. ඉතින් එහෙම දේවල් කරනකොට ඒ පිළිබඳව අසාධාරණ විවේචනයක් කිරීම මම හිතන්නේ සාධාරණ නැතේ කියන එකයි මගේ අවශ්‍ය කල්පනාව. මම කතා කරන්න කැමති අද අපේ අමාත්‍යාංශයේ විශේෂයෙන්ම දෙපාර්තමේන්තු පහක් තියෙනවා. ඒ දෙපාර්තමේන්තු පහ තමයි
තුමාට ඇත්තටම විනාඩි දෙකයි තියෙනවා. 2 minutes you have to finish.
Okay, sorry. එතන මම වැඩි කතා කරන්නේ නැහැ. ඒ දෙපාර්තමේන්තු පහ තමයි ඉඩම් කොමසාරිස් ජෙනරල් කාර්යාලය, මිනිදොර දෙපාර්තමේන්තුව, ඉඩම් හිමි නිරවුල් කිරීමේ දෙපාර්තමේන්තුව, ඉඩම් පරිහරණ ප්‍රතිපත්ති සැලසුම් දෙපාර්තමේන්තුව, ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් තමයි. මේ දෙපාර්තමේන්තු ආයතන පහ තමයි මේ මුළු රටේම ඉඩම් පිළිබඳව සම්පූර්ණ පරිපාලනය සහ ඒවා කටයුතු අවසතු කිරීම, එහෙම නැත්නම් රජයට පවරා ගැනීමේ කටයුතු හැම දෙයක්ම කෙරෙන්නේ. ඒ නිසා මේ අවස්ථාවේදී මට තිබෙන කාල සීමාව අවසාන වේගෙන යන නිසා විශේෂයෙන්ම මම අපේ රාජ්‍ය අමාත්‍යතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපේ අමාත්‍යාංශයේ ලේකම්තුමාට, අතිරේක ලේකම්තුමාට, ඒ වගේම මේ දෙපාර්තමේන්තු පහේ ප්‍රධානීන්ට, ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් සභාවේ සභාපතිතුමා ඇතුළු මණ්ඩලයට, එතුමන්ලාට මේ තිබෙන විවිධ ගැටලු ඒ වගේම ප්‍රශ්න මැද්දේ හැකි පමණින් ඒ ප්‍රශ්න විසඳන්න දරන උත්සාහය පිළිබඳව මම දකිනවා. බදාද දවසකට අමාත්‍යාංශෙත් ඒ වගේම මේ ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් සභාවෙත් සිය ගණන් ඒක රැසි වෙලා ඔවුන්ගේ ප්‍රශ්න ඉදිරිපත්
කරනවා.
මම දන්නේ මේ ප්‍රශ්න කොයි ආකාරයෙන් මේ නිලධාරීන්ට විසඳන්න පුළුවන් වේද කියලා. කෙසේ වෙතත් පුළුවන් තරමින් ඒ නිලධාරී මහත්මියගේ සුව උත්සාහයෙන් ඒ කටයුතු කරන එක පිළිබඳව රජය වෙනුවෙන් විශේෂයෙන් මම විශේෂභාර ඇමතිවරයා හැටියට මගේ ස්තුතිය ප්‍රණාමය මම ඒ අයට පිරිනමනවා. ඒ වගේම ඒ සියලු දෙනාගේම ඉල්ලීමක් කරනවා. අද මේ සභාවේ ඉදිරිපත් වුණු කරුණු
පිළිබඳ
විශේෂ අවධානයක් යොමු කළා. ලබන අයවැය එනකොට ඒවට සෑහෙන දුරට ප්‍රශ්න විසඳලා ඒ අයගේ ඒ ජනතාවගේ අවශ්‍යතාවයන් ඉටු කරලා දෙන්න මේ නිලධාරීන්ට පුළුවන් වෙයි කියන එක. මේ පහුගිය කාලේ පොළොන්නරුවේ විශාල ජංගමයක් පැවැත්වුවා. ඒ දිස්ත්‍රික්කයේ තියෙන සෑම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකම ප්‍රශ්න විසඳුවා. ඒ වගේම දැන් ගාල්ලේ ඒ ප්‍රශ්න විසඳන්න කටයුතු කරගෙන යනවා. ඒ නිසා මම ස්තුතිවන්ත වෙනවා ගෞරව සභාපතිතුමාට මේ කාලය ලබා දීම පිළිබඳව.
ශ්‍රීසංක 161 කාර්ක සභාවකද, ශ්‍රීසංක 284, ශ්‍රීසංක 294, ශ්‍රීෂ 322, ශ්‍රීසංක 153, ශ්‍රීසංක 286, ශ්‍රීසංක 287, ශ්‍රීසංක 288, ශ්‍රීසංක 327. පාර්ලිමේන්තුව යරලස් වේ. ශ්‍රීසංක 161, 284, 294, 322, 153, 286, 287, 288 සහ 327 කාරක සභා අවස්ථාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත වූ බව මෙම සභාවට දන්වනු කැමැත්තේ. කල්තැබීම ගරු ඇමතුමා,
නියෝජක ඇමතුමනි, 26 වෙනි සෙනසුරාදා දින නම යාමට හෙට කල්තැබීම යෝජනා කරනවා.